நமஸ்காரம். பகவானிடத்தில் பக்தி வளர வேண்டும், மற்ற இடத்துல வைராக்கியம் வளர வேண்டும்னு ஆசைப்படுகிறோம். ஆனால் அது எதனால் நடக்கும் என்பது சட்டென புரிவதில்லை. அதை பற்றி ஒரு நூலில் ஒரு ஆசிரியர் அழகான கருத்து குறிப்பிடுகிறார். அங்கு சொல்லப்பட்டிருப்பது கடினமாக உள்ளது, ஆனால் அனைவருக்கும் புரியும்படி எளிமையா இதை போல பார்ப்போம். பகவானை தரிசிக்க போகும்போது அவருடைய பேரழகு நம் கண்ணில் படுகிறது. அங்க இருக்கிற வாத்தியம், கோஷம், பக்தர்களுடைய ஒலி, அங்க பிரசாதம், விளக்கு, பரியட்டம், வஸ்திரம், எத்தனையோ கோலாகலம். இதற்குள்ள அவர் எப்படி இருக்கிறாரோ அதை பார்த்து நாம் ஒரு அந்த 5 நிமிஷத்துக்கோ 10 நிமிஷத்துக்கோ அரை மணி நேரத்துக்கோ உலகத்தை மறக்கிறோம். சில சமயம் அபிஷேகம், திருமஞ்சனத்தின் போது அவர் அழக சேவிக்கிறச்சே நம்ம பக்கத்தில் இருக்கிறவர்களை கூட மறந்து விடுகிறோம். அதனால் உலக இன்பத்தை மறப்பது என்று ஒன்று நமக்கும் தெரிகிறது. இது பழக்கமே இல்லை, அப்படி ஒன்று ஏற்பட்டதே இல்லைன்னா வருவது கஷ்டமா இருக்கும். ஆனா பெருமானை தரிசிக்கும் போது சட்டென்றது ஏற்படுகிறது. ஆறான் ஒரு பெரிய ஆச்சாரியர், ஒரு சன்னியாசி, மட்டாதிபதி, அவர்கள் சொல்றதை கேட்டு இருக்கோம், அப்படியே ஊன்றி கேட்கிறோம்னால் நம்ம சுத்தி இருக்கிறத நாமே மறந்து விடுறோம். அதனால முதல்ல நம்ம ஒரு நம்பிக்கை வர வச்சுக்க வேண்டியது, நம்மாலையும் உலகத்தை மறக்கிறதுக்கு முடியும். ஆனால் எங்க குறைபடுகிறோம்னால் அந்த தரிசிக்கிற 10 நிமிஷத்துக்கு அந்த வைராக்கியம் இருக்கே தவிர உடனே நாம இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விடுகிறோம். இந்த பத்திரிகையில எல்லாம் போடுவா பாருங்க, இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார்கள். நாமளும் அதே மாதிரி மறுபடியும் நம்ம உற்றார் உறவினர் சுகம் துக்கம் ஏச்சு பேச்சு கேலி பரிகாசம் கிண்டல் வசவு என்ன இந்த இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடுறோம். ஆனா ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ அவரை தரிசிக்கும் போது உலகத்தை மறந்திருக்குமே அந்த நிலையை நீடிக்க வைக்கிறார்கள். அதுக்கு 2 வழி. ஒன்று, அவரை நீடித்து தரிசனம் பண்ணிட்டே இருக்கணும். அல்லது 10 நிமிஷம் தரிசித்தாலும் அது நீடித்து நம்ம உள்ளத்தில் தங்க வேண்டும். அப்படி தங்கிவிட்டால் நமக்கு அவரை தவிர மற்ற விஷயங்கள்ல மறதி வரும். அந்த மறதி கொஞ்சம் கொஞ்சமா நாளில் முன்னேறும். நீண்ட நேரத்துக்கு மறப்போம், பல நாட்களுக்கு மறப்போம், அப்படித்தான் வைராக்கியமே வந்து விடுகிறது. யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள், சித்த புருஷர்கள் இவர்கள் எல்லாரும் அநேகமா இப்படித்தான் சாதித்து விடுகின்றனர். அப்ப பெருமானை தரிசித்தோ அல்லது தியானத்தின் மூலம் தரிசித்தோ, ஏன்னா நேர தரிசிக்க முடியலன்னா நம்முடைய தியானம் யோகத்தின் மூலம் தரிசிக்கிறாளோ இல்லையோ, அது 2வது வகை. கொஞ்சம் கஷ்டம், நேர தரிசிக்கிறதுங்கிறது சுலபம், அதனாலதான் கோவிலுக்கு போயிடுறோம், நேர பார்த்துடுறோம். ஆனா தியானத்தின் மூலம் தரிசிக்கிறதுங்கிறது கடினம், அதை பெரியோர்கள் பண்றா சாதித்து விடுகிறார்கள். ஆக மொத்தத்தில் அவருடைய தரிசனம், அவருடைய அழகு, அந்த கோலாகலம், அதனை நினைக்கும் போது நமக்கு மற்றவை மறக்கிறது. இது முதல்ல உறுதிப்படுத்திப்போம். அப்ப நம்மாலையும் மற்றதை மறக்க முடியும், நமக்கும் உலக விஷயத்துல வைராக்கியம் வருகிறது. 2வது வகை, உலகத்து விஷயத்துல வைராக்கியம் வரணும்னால் அதுக்கு அதில் இருக்கிற குற்றம் கண்டப்படணும். இப்ப நம்ம சம்சாரத்துல எல்லாமே சரியா இருக்கா? எத்தனையோ குற்றங்கள்லாம் இருக்கே, அது பட்டாதான் அந்த குற்றம் இல்லாததை தேடி போவோம். குறை இல்லாததாய், தோஷமே இல்லாததாய் பிரம்மங்கிறவர் இருக்கிறார். கடவுள் பிரம்மம் தோஷம் இல்லாமல் இருக்கிறார். அதுக்கு போகணும்னாலே அப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற பிடிச்சுட்டு இருக்கிற இந்த உலகத்துக்கு என்னென்ன தோஷம் இருக்கு, குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே. இந்த அனுபவம் அல்பமாக இருக்கும், அதாவது சிற்றின்பமா இருக்கும். இந்த அனுபவம் அஸ்திரமா இருக்கும், அதாவது நிலைக்காது. அப்ப சிறு இன்பமாய் நிலைக்காத இன்பமாய் இருக்கிறத பிடிச்சுக்கிறத விட பேரின்பமாய் நீடித்து நிலைக்கும் இன்பமாகிற பிரம்மானந்தத்தை, பிரம்மானுபவத்தை பற்ற வேண்டும். இதுக்கு என்ன தேவை? நாம நன்னா வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்த போய் குறை சொல்ல தோணுமா? உண்ட வீட்டுக்கு 2 அகம் ஆயிடாதா? ஒரு வீட்டிலே இருந்துட்டு சம்சாரத்திலே இருந்துட்டு இது போய் இவ்வளவு குறைய குற்றம் இருக்கு, நான் பிரம்மத்தை தேடி போகிறேன்னு சொன்னா தப்பில்லையான்னு தோணும். அதுக்கு பெருமானுடைய அருள் தேவை. நாம எப்பவும் கோவிலுக்கு போகும்போது பிரார்த்திக்கணும், நான் எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேனோ இதுல என்னுடைய நல்லது தீயதை எனக்கு நன்னா புரியவை, இதுல இருக்கிற நல்லதை மட்டும்தான் நான் பிடிச்சுக்கணும், தீயது எதுன்னு தெரிந்து கொண்டு விட்டுவிட வேண்டும், அதற்கு உன்னுடைய அருள் தேவை. அப்ப பெருமானுடைய அருள் இருந்தால் உலக விஷயத்திலே நமக்கு விருப்பம் குறைஞ்சிடும். அவருடைய அருள் இல்லை, அவர் ஒதுங்கி இருக்காருன்னு வச்சுங்க, அப்படின்னா நம்மளை எதுலையோ ஆசையோட சுத்தி விட்டுட்டாருன்னு அர்த்தம். அப்ப முதல்ல பார்த்தது அவர் அழகை கண்டு உலக விஷயம் நமக்கு மறந்தே போடுறது. ரெண்டாவது அவருடைய அருளின் பலத்தாலே உலகத்தில் இருக்கிற குறைகள் நமக்கு தெரிந்து அதை விட்டு விடுகிறோம். இன்னும் மூணாவது ஒரு வகை இருக்கு, அதைத்தான் டெஸ்டிமனின்னு சொல்லுவார்கள். அப்படின்னா ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறச்சே அவர்கள் இப்ப எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்று நமக்கு புரியும். அதுதான் ஐடியல் லைஃப், அதுதான் ஆப்டிமிஸ்டிக்னு சொல்றோம் இல்லையோ, பெசிமிஸ்ட் ஆப்டிமிஸ்ட் ரியலிஸ்டிக்ங்கிறாளே. அப்ப ரியலிஸ்டிக்கா இருக்கக்கூடிய லைஃப் அது, அதுதான் ஐடியல் லைஃப். நம்ம படிக்கிறச்சே ரொம்ப தூரத்தில் இருக்கோம் போல் இருக்கே, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கெல்லாம் நம்ம கிட்டக்கே போகலையே அப்படிங்கிற பயம் வருது பாருங்க. அந்த பயம் அச்சந்தான் உலகத்தினுடைய குற்றத்தை எல்லாம் நமக்கு புரிய வச்சு இது வேண்டாம், இந்த சிற்றின்பத்தில் ஈடுபடுறதை விட பேரின்பத்துக்கு போகணும், இல்லைன்னா என்னாகும், ஆச்சாரியர்கள்லாம் அதை போல வாழ்ந்துதான் பேரின்பத்தை அடைஞ்சிருக்கா, நான் அப்படி வாழாம உழண்டுருந்தேன், அனர்த்தப்பட்டு போடுவேன், வீணா போடுவேன், நமக்கு சிற்றின்பத்தோட மீண்டும் மீண்டும் பிறப்பேன் அப்படிங்கிற பயம் வர வேண்டும், அந்த அச்சம் வர வேண்டும். இப்ப இந்த சனாதன தர்மத்தில் ஹிந்து தர்மத்தில் எதற்கும் அச்சப்படுத்தவே மாட்டார்கள். ஆனா மற்ற மதங்கள்ல பாருங்க, இப்படி இல்லைன்னா இப்படி ஆயிடும், அப்படி இல்லைன்னா இப்படி ஆயிடும், உன்னை இது பிடிச்சுனுடும் அது பிடிச்சுனுடும் எதோ சொல்லி பயப்படுத்துறாளோ இல்லையோ, ஓரளவுக்கு அந்த பயம் வேணும். ஏன்னா நமக்கு இப்ப பயமே இல்லாமல் பாபத்தை கண்டு நடுக்கமே இல்லாத வாழ்ந்துட்டு இருக்கோம்னால் அப்ப முன்னேறவே மாட்டோம். பரீட்சேன்னு வந்தா கொஞ்சமான பயம் இருக்கணும், அப்பா அம்மானா கொஞ்சம் பயம் இருக்கணும், உடம்புக்கு வந்துருச்சுன்னா கொஞ்சம் பயம் இருக்கணும், அப்படியே நடுங்க வேண்டாம். ஆனா பயமே தொடச்சு போட்டிருந்ததுன்னு வச்சுங்க முன்னேறவே மாட்டோம். ஒரு இன்டர்வியூ வருதுன்னால் பயம் இல்லாத இருக்கேன்னு சொல்லிக்கலாம். எப்ப 10 இன்டர்வியூ கழிச்சு முதல் இன்டர்வியூக்கே பயப்படாத இருக்கலாமா? அந்த பயம் தப்பு இல்லை, எக்ஸாமினேஷன் ஃபீவர் வந்து படுத்துனுட்டா தான் தப்பே தவிர, எக்ஸாம் வந்திருக்குங்கிற பயம் இருந்து அதை வச்சு நன்னா எழுதுவோம் இல்லையோ. அதை போல் ஆச்சாரியர்கள் குருக்கள்லாம் என்னமா வாழ்க்கை வாழ்ந்திருக்கா, நாம எங்கேயோ இருக்கமே ஒப்பிட்டு பார்த்தா ஏணி வச்சா கூட எட்டாது போல் இருக்கே அப்படிங்கிறத உணர்ந்து கொஞ்சம் பயம் வரணும். வந்தா தான் அவர்கள் வாழ்க்கையை நோக்கி முன்னேறுவோம், உலகத்திலே எதை விடணுங்கிறத அப்பதான் புரிஞ்சுப்போம். அப்ப மூணு வழி இருக்கா, அவன் அழகை கண்டு திருந்தலாம், அவர் அருளாலே திருந்தலாம், ஆச்சாரியர்களுடைய ஆச்சாரம் நன்னடத்தை அதை கண்டு நாம திருந்தலாம். ஆக மொத்தத்தில் இந்த மூணு வழிகளாலும் உலகத்துல பற்று குறைந்து இருவனிடத்திலே பகவானிடத்தே பற்று கூடும்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.